வாழ்பவனும் நானல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். அவர் துணையில் உலகம் எனக்கு குப்பையாகுமே. வாழ்பவனும் நானல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். அவர் துணையில் உலகம் எனக்கு குப்பையாகுமே. இறை சாட்சியாய் வாழ்ந்து காட்டுவோம், இறை சாட்சியாய் வாழ்ந்து காட்டுவோம். இறையரசை மண்ணுலகில் நிலை நாட்டுவோம், இறையரசை மண்ணுலகில் நிலை நாட்டுவோம். புதிய பாதையில் புறப்பட்டு செல்வோம், நானிடமெங்கும் புதியதாக்குவோம். பழையன கழிவோம், பாதை மாற்றுவோம். இயேசு கிறிஸ்துவில் புது படைப்பா.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
இறையசுவில் என் அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வணக்கத்தையும் இறை ஆசீர்வாதத்தையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். விவிலியத்தில் நாம் ஆண்டவரை பல பெயர்களில் அழைக்கிறோம். ஆண்டவருக்கு இருக்கின்ற பல பெயர்களுள் அவர் வாக்குறுதியின் தேவன் என்பதும் அவருக்கான பெயர். மனிதர் தான் கொடுக்கின்ற வாக்கிலிருந்து மாறிப்போகலாம், ஆனால் இறைவன் ஒரு நாளும் தன் வார்த்தையிலிருந்து பின்வாங்குவதில்லை. எதை ஆண்டவர் மொழிகிறாரோ அது அவர் குறித்த நாளில் நிறைவேறி தீரும் என்பதை இன்றைய நாளினுடைய வாசகங்கள் பின்னணியில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆகவே இந்த பழியின் வழியாக நாம் அனைவரும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நிரம்ப பெற்றிட, தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எண்ணி மனம் வருந்தி இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு கொண்டாட இறைவனிடத்திலே வரம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தும் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை நாங்கள் ஒரு மனதோடு வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை என்னாலும் பெற்றுக்கொள்ள நீரே
அருள் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார், அது என்றுமே அழியாது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 31 முதல் 45 வரை. அந்நாட்களில் தானியேல் அரசனுக்கு சொன்ன மறுமொழி, அரசரே, நீர் பெரிய சிலை ஒன்றை கண்டீர். உம் கண் எதிரே நின்ற அம்மாபெரும் சிலை பளபளக்கும் ஒளிமிக்கதாயும் அச்சுறுத்தும் தோற்றமுடையதாயும் இருந்தது. அச்சிலையின் தலை பசும்பொன்னால் ஆனது. அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியால் ஆனவை. வயிறும் தொடைகளும் வெண்கலத்தால் ஆனவை. அதன் கால்கள் இரும்பினால் ஆனவை. அதன் காலடிகள் ஒரு பகுதி இரும்பினாலும் மறுபகுதி களிமண்ணாலும் ஆனவை. நீர் அச்சிலையை பார்த்து கொண்டிருந்த பொழுது மனித கைப்படாத கல் ஒன்று பெயர்ந்து உருண்டு வந்தது. அந்த கல் இரும்பினாலும் களிமண்ணாலுமான அதன் காலடிகளில் வந்து மோதி அவற்றை நொறுக்கியது. அப்பொழுது இரும்பு, களிமண், வெண்கலம், வெள்ளி, பொன் ஆகியவை யாவும் நொறுங்கி கோடை காலத்தில் கதிரடிக்கும் களத்து பதரை போல் ஆயின. அவற்றின் அடையாளம் இராதபடி காற்று அவற்றை அடித்து கொண்டு போய்விட்டது. ஆனால் சிலையை மோதிய அந்த கல் பெரிய மலை ஆகி உலகம் முழுவதையும் நிரப்பிற்று. அரசரே, இதுவே நீர் கண்ட கனவு. அதன் உட்பொருளையும் உமக்கு இப்பொழுது விளக்கி கூறுவோம். அரசரே, நீர் அரசரக்கரசராய் விளங்குகின்றீர். விண்ணக கடவுள் உமக்கு அரசுரிமை, ஆற்றல், வலிமை, மாட்சி ஆகியவற்றை தந்துள்ளார். உலகம் உள்ள மனிதர்களையும் உலகெங்கும் உள்ள மனிதர்களையும் வயல்வெளி விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உம் பொறுப்பில் அவர் ஒப்படைத்து அவற்றையெல்லாம் நீர் ஒருவரை ஆளும்படி செய்துள்ளார். எனவே பொன்னாளாகிய சிலையின் தலை உம்மையே குறிக்கின்றது. உமக்கு பின் உமது அரசை விட ஆற்றல் குறைந்த வேறொரு அரசு தோன்றும். அடுத்து வெண்கலம் போன்ற மூன்றாம் அரசும் எழும்பும். அது உலகெல்லாம் ஆளும். பின்னர் அனைத்தையும் நொறுக்கும் இரும்பை போல் வலிமை வாய்ந்த நான்காம் அரசு தோன்றும். அந்த அரசும் இரும்பு நொறுக்குவது போல் அனைத்தையும் தகர்த்து தவிடுபொடியாக்கும். மேலும் நீர் அச்சிலையின் அடிகளையும் கால் விரல்களையும் ஒரு பகுதி குயவனின் களிமண்ணாகவும் மறுபகுதி இரும்பாகவும் கண்டதற்கிணங்க அந்த அரசு பிளவுபட்ட அரசாயிருக்கும். ஆனால் சேற்று களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டதற்கிணங்க இரும்பும் உறுதியும் ஓரளவு காணப்படும். அடிகளின் விரல்கள் ஒரு பகுதி இரும்பு மறுபகுதி களிமண்ணுமாயிருந்தது போல் அந்த அரசும் ஓரளவு வலிமை உள்ளதாயும் ஓரளவு வலிமையற்றதாயும் இருக்கும். இரும்பு களிமண்ணோடு கலந்திருப்பதாக நீர் கண்டதற்கிணங்க அவர்களும் தங்களுக்குள் திருமணத்தின் மூலம் உறவு கொள்வார்கள். ஆனால் இரும்பு களிமண்ணோடு கலங்காதது போல் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றித்திருக்க மாட்டார்கள். அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார், அது என்றுமே அழியாது. அதன் ஆட்சியுரிமை வேறெந்த மக்களினத்திற்கும் தரப்படாது. அது மற்ற அரசுகளையெல்லாம் நொறுக்கி அவற்றுக்கு முடிவு கட்டும். அதுவோ என்றென்றும் நிலைத்திருக்கும். மனித கைப்படாது பெயர்ந்து மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர் கண்ட அந்த கல் இந்த அரசையே குறிக்கிறது. இவ்வாறு எதிர்காலத்தில் நிகழப்போவதை மாபெரும் கடவுள் அரசருக்கு தெரிவித்திருக்கிறார். கனவும் உண்மையானது, அதன் உட்பொருள் நிறைவேறுவதும் உறுதி. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் அனைத்து செயல்களே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானங்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் தூதர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானங்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேலுள்ள நீர்த்திரளே ஆண்டவரை வாழ்த்து. ஆண்டவரின் ஆற்றல்களே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் அனைத்து செயல்களே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானங்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வரை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
லூக்கானர் செய்தி அதிகாரம் 21. இறை வார்த்தைகள் 5-11 முடியும். அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக்கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேச்சை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக்கொண்டிருந்தனர். இயேசும், இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு இயேசும், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்தும் நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போதும் திகிலுறாதிருங்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியதும், நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசுமிழும், பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும், அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாய் நமது ஆண்டவர் இயேசுவினுடைய ஆசீர்வாதங்களை இந்த நாள் முழுவதும் நீங்கள் பெற்றிட வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். திருப்பள்ளியினுடைய முன்னுரையில் சொன்னபடி, விவிலியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுளுக்கு நிறைய பெயர்களை வழங்குகிறோம். அவர் ஆண்டவர், உன்னதர், வல்லவர், அவர் போரிடுகின்றவர் என சொல்லி ஆண்டவருக்கு நாம் கொடுக்கின்ற பெயர்களுடைய பட்டியல் மிக நீண்டு செல்லும். இவற்றிலெல்லாம் மிக முக்கியமானதாக நான் பார்ப்பது, ஆண்டவர் வாக்குறுதியின் இறைவனாக இருக்கிறார். மனிதர் கொடுக்கின்ற வாக்குறுதிக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்குறுதிக்கும் மிக சிறிய வித்தியாசம்தான். மனிதரின் வாக்குறுதி என்பது ஏதோ ஒன்றை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு மிக சுயநல இலக்கினை கொண்டிருக்கும். ஒரு மனிதன் உதவியை பெற வேண்டும் என சொன்னால், நீங்கள் இதை செய்கின்ற பொழுது நான் உங்களுக்கு அதை செய்வேன் என சொல்லி அங்கே ஒரு வணிகம் தான் இருக்கும், ஒரு ஒப்பந்தம் இருக்கும். தேர்தல் சமயங்களில் நாம் பல வாக்குறுதிகளை கேட்டிருப்போம். நான் அரியணை ஏறினால் என்னுடைய ஆட்சி காலத்தில் நான் இதையெல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன் என சொல்லி தலைவர்கள் மக்களுக்கு வாக்குறுதிகளை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இவற்றிற்கு பின்னால் ஒரு சுயநலம் இருக்கும். அவர்கள் ஆட்சியை, அதிகாரத்தை அனுபவிப்பதற்கும் ஒரு மனிதரிடமிருந்து இன்னொரு மனித தேவையானதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் வாக்குறுதிகளை வாரி வழங்குகிறோம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்குறுதி என்ன? எதையும் நம்மிடமிருந்து பெற்றுக்கொள்வதல்ல அவர் கொடுக்கின்ற வாக்குறுதியினுடைய அடிப்படை இலக்கணம். மாறாக நாம் அவருடைய வாக்குகளை பின்பற்றுகின்ற பொழுது இறுதியில் பயனாளியாய் பெற்றுக்கொள்ளப் போவது இறை மக்களாகிய நாம் தான். ஆகவே இந்த பார்வையில்தான் நாம் ஆண்டவரை வாக்குறுதியின் இறைவனாக, தான் கொடுக்கின்ற வாக்கிலிருந்து ஒரு நாளும் அவர் பின் வாங்காதவராக நாம் பார்க்கிறோம். நற்செய்தியாளர் இப்படியாக எழுதுவார், இன்னும் மண்ணும் ஒளிந்து போனாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை என்றுமே ஒளிந்து போகாது என சொல்லி. விவிலியத்திலிருந்து நாம் சில உதாரணங்களை மேற்கோள் காட்டலாம். எப்படி ஆண்டவர் ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் தன் வாக்கினை வெளிப்படுத்துகிறார், அந்த வாக்கு பெற்றுக்கொண்ட மனிதர்களிடத்தில் நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். சாராளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வாக்குறுதியை பாருங்கள். மனித பார்வையில் நமக்கு தெரியும் ஒரு பெண்ணுக்கு எப்பொழுது குழந்தை பிறக்கும் என சொல்லி. ஒரு குறிப்பிட்ட காலத்தை கடக்கின்ற பிறகு ஒரு பெண் நினைத்தாலும் குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. இது உலக நியதி, நாம் அறிந்ததுதான். அப்படிப்பட்ட பருவத்தை சாரால் கடந்து சென்று விட்டால், இருந்தாலும் கடவுளுடைய மைந்தர் மூவர் வருகிறார்கள். அவர்கள் சாராளை நோக்கி இப்படியாக சொல்வார்கள், அடுத்த ஆண்டு இளவேனின் காலத்தில் நாங்கள் வருகின்ற பொழுது நீ ஒரு மகனை பெற்றெடுத்திருப்பாய் என சொல்லி நாம் தொடக்க நூலிலே வாசிக்கிறோம். சாரால் இதை கேட்டதும் சிரிக்கிறார். ஏன் சிரிக்கிறார்? ஏனென்று சொன்னால், மனித பார்வையில் இந்த வாக்குறுதி என்பது ஒரு நாளும் நிறைவேறாது என்பது சாராளுக்கு தெரியும். குழந்தையை பெற்றெடுப்பதற்கான பருவத்தை அவர் கடந்து விட்டார். இருந்தாலும் வாக்கு கொடுத்தது மனிதர் அல்ல, ஆண்டவர். எந்த வாக்கினை சாரால் பெற்றுக்கொண்டாரோ அந்த வாக்கின்படியாக ஆண்டவர் அவருக்கு ஒரு மகனை கொடுப்பதை நாம் தொடக்க நூல் 3 படிக்கிறோம். கடவுள் என்ன செய்கிறார்? உலகை படைத்த பிறகு மனிதருக்கு ஒரு வாக்கினை கொடுக்கிறார். இந்த தோட்டத்தில் எந்த மரத்திலிருந்து வேண்டுமானாலும் நீ விரும்பியபடி உண்ணலாம், ஆனால் விலக்கப்பட்ட அந்த மரத்திலிருந்து உண்கின்ற நாளில் நீ சாகவே சாவாய். கடவுள் வாழ்வை மட்டும் கொடுக்கவில்லை, அவர் முழுமையான எச்சரிக்கையும் மனிதருக்கு முன் கொடுக்கிறார். மனிதர் என்ன செய்கிறார்கள்? ஒருபுறம் பேராசை, மற்றொரு புறம் அழகியினுடைய வார்த்தையில் ஏமாந்து போகிறார்கள். கடவுளைப் போல் மாற வேண்டும் என ஆசைப்படுகிறார்கள். கடவுளுடைய வார்த்தையை அவர்கள் மீறியதன் விளைவு என்ன? எந்த வார்த்தையை கடவுள் அவர்களுக்கு வாக்குறுதியாய் கொடுத்தாரோ, நீங்கள் விளக்கப்பட்ட மரத்திலிருந்து உண்கின்ற நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்றபடி அவர்கள் வாழ்வின் தோட்டத்திலிருந்து கடவுளால் வெளியே துரத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். மரணம் என்பது மனிதன் மரணித்து மண்ணுக்குள் செல்வது மட்டுமல்ல, முதல் முதலில் கடவுளை விட்டு மனிதன் பிரிந்து செல்வதும் கடவுள் மனிதரை துரத்தி வைப்பதுமே மரணமாக பார்க்கப்பட வேண்டும். கடவுளுடைய வாக்கு அங்கே நிறைவேறுகிறது. நாம் லோத்துவினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், கடவுளுடைய தூதர் அந்த நகரை அழிக்க காத்திருக்கிறார். அவருடைய பார்வையில் லோத்திற்கும் குடும்பத்திற்கும் கடவுளுடைய அருள் பார்வை கிடைக்கின்றது. அப்பொழுது என்ன அவர்கள் வேண்டுகிறார்கள், எங்களால் வெகு தூரம் சொல்ல முடியாதும், அருகில் இருக்கின்ற நகருக்கு நாங்கள் செல்லுகிறோம் என கேட்கின்ற பொழுது அந்த தூதரும் நீங்கள் அப்படியே செல்லலாம் என சொல்லுவார், ஆனால் நீங்கள் செல்லுகின்ற பொழுது திரும்பி பார்க்க கூடாது என்கின்ற வாக்குறுதியை அவர்களுக்கு கொடுப்பார். நீங்கள் திரும்பி பார்க்க கூடாது என சொல்லுவார். எல்லோரும் அந்த வார்த்தையை பின்பற்றினார்கள். லோத்துவின் மனைவி அந்த வார்த்தையை மீறி அவர் எப்படி அழிவு நேரியது என்பதை திரும்பி பார்த்தார். பார்த்த மாத்திரத்தில் அவர் உப்பு தூணாய் மாறிப்போனதை நாம் பார்க்கிறோம். நோவாவினுடைய வாழ்க்கையில் என்ன நிகழ்கிறது? வெள்ளம் வந்தபொழுது நோவாவிற்கு வயது 600 என சொல்லி விவிலியம் பதிவிடுகிறது. ஆண்டவர் நோவாவிடம் இப்படியாக பேசுகிறார், நான் படைத்த எல்லா படைப்புகளும் சிறப்பாக இருக்கிறது, ஆனால் மனிதர் மட்டும் சீர்கெட்டு போயிருக்கிறார்கள். நான் மண்முகத்திலிருந்து மனிதரை முழுவதுமாக அழிக்கப் போகிறேன் என சொல்லி நோவாவிடம் ஆண்டவருடைய வாக்கு வருவதை நாம் பார்க்கிறோம். நோவா பேலை செய்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த சமூகம் நோவாவை நக்கலடைத்திருப்பார்கள். இந்த வயதான காலத்தில் தேவையில்லாத வேலையை நோவா செய்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு பெரிய பேழையை செய்வதற்கான தேவை இந்த மனிதனுக்கு எப்படி வந்தது? உலகம் எப்படி அழியும் என சொல்லி மனிதர்கள் மமதையில் பேசினார்கள். ஆனால் எந்த வார்த்தையை நோவாவிடம் சொன்னாரோ அந்த வார்த்தை நோவாவின் காலத்தில் நிறைவேறியதை நாம் பார்க்கிறோம். மண்முகத்திலிருந்து மனிதரை கடவுள் அப்படியே துடை தெரிவதை நாம் பார்க்கிறோம். ஆக எந்த வார்த்தைகளை எல்லாம் கடவுள் வாக்குறுதியாக கொடுக்கிறாரோ அத்தனையும் நிறைவேறுகின்றது. மோசேயை கடவுள் அனுப்புகின்ற பொழுது மோசே என்ன சொல்லுகிறார்? தன்னுடைய குறைகளை எல்லாம் கடவுளிடத்தில் எடுத்து வைக்கிறார். என்னால் பேச முடியாதும், நான் அங்கிருந்து பயந்து ஓடி வந்தவன், மன்னனுக்கு அஞ்சுதான் ஓடி வந்தால். இருந்தாலும் கடவுள் மோசேயிடம் சொன்னது என்ன? நான் உன்னோடு வருகிறேன், அவ்வளவுதான், நான் உன்னோடு வருகிறேன். இது வெறும் வார்த்தை மட்டுமல்ல, கடவுள் மோசேயிக்கு கொடுத்த வாக்குறுதி. நீ எங்கிருந்து பயந்து வந்தாயோ, எந்த மன்னனை காண பயந்து ஓடி வந்தாயோ, அந்த இடத்திற்கும் அந்த அரண்மனைக்கும் உன்னை அனுப்புகிறேன். நீ ஆகச்சிறந்த அற்புதங்களை அதிசயங்களை அங்கே செய்வாய், மக்களை வழிநடத்தி கொண்டு வருவாய். செங்கோலை பிளந்தார், பசி என்கின்ற பொழுது உணவும், தாகம் என்கின்ற பொழுது தண்ணீரும் கொடுத்தார். கடவுள் சொன்னபடியே ஒரு தாய் ஒரு தந்தை தன் பிள்ளைகளை கரம் பிடித்து வழிநடத்துவது போல 40 ஆண்டுகள் அந்த மக்களை வழிநடத்தி வந்தது மோசேவின் ஆற்றல் அல்ல. மோசே வழியிலே மனமுடைந்து போகிறார். நானா இந்த மக்களை பெற்றெடுத்தேன் என சொல்லி கடவுளோடு முறையிடுகிறார். இவர்களெல்லாம் வணங்கா கழுத்துறவு என சொல்லி குற்றம் சுமத்துகிறார். இருந்தாலும் அவரை இயக்கியது ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை, மோசே நான் உன்னோடு இருப்பேன் என சொல்லி. யோபுவுக்கு என்ன நிகழ்ந்தது? கடவுள் யோபுவின் மீது அவ்வளவு ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார். சாத்தானிடம் உரையாடிய பொழுது எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், என் மகன் யோபு ஒரு நாளும் என்னை நிந்தித்து பேச மாட்டான் என சொல்லி வாக்குறுதியை யாரிடம் கொடுக்கிறார்? சாத்தானிடம். எல்லாவற்றையும் யோபு இழந்து போனான், இருந்தாலும் ஒரு நாளும் ஆண்டவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டாய், என்னை ஏன் வதைக்கிறாய் என சொல்லி யோபு முறையிடவில்லை. தன் உயிரை சாத்தான் எடுத்திருந்தாலும் கூட மகிழ்வோடு யோபு இறந்திருப்பார். ஒளியம் கடவுளை நிந்தித்து பேசியிருக்க மாட்டார். கடவுள் இதை முன்னரே சாத்தானிடம் எடுத்துரைத்து அது எப்படி நிறைவேறியது என்பதை சாத்தானுக்கே அவர் சொல்லி காட்டுகிறார். அது யோபின் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. இப்படியாக நாம் விவிலிய முழுமைக்கும் பல மேற்கோள்களை காட்டலாம். யாரையெல்லாம் கடவுள் அழைத்தும் எந்த மக்களை எல்லாம் தேர்ந்தெடுத்தும் அவர்களுக்கு தன் வாக்குறுதியை வெளிப்படுத்தினாரோ அந்த வாக்கு ஒரு நாளும் பொய்த்து போனதாய் விவிலியத்தில் நாம் பார்க்கவோ வாசிக்கவோ கேட்கவோ முடியாது. மனிதர் கொடுக்கின்ற வார்த்தைகள் மாறி போகிறன. ஒரு காலத்தில் கடவுளை ஏற்றுக்கொண்ட இஸ்ரேல் சமூகம் பின் கடவுளை புறக்கணிக்கும், கடவுளுக்கு எதிரான வேற்று தெய்வங்களை வழங்கும், எல்லைகளை கடந்து சென்று வேற்று மத மக்களை வேற்று கடவுளை வழிபடுகின்றவர்களை திருமணம் செய்து வந்தார்கள். இப்படி மனிதர்கள் மாறுகின்ற பொழுது கடவுள் தன் வாக்குறுதியிலிருந்து ஒரு நாளும் மாறவே இல்லை. அதைதான் இன்றைய நாளினுடைய இரண்டு வாசகங்களும் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், மன்னன் நெபுகத்நேசர் ஒரு கனவு காண்கிறான். தன்னுடைய பாபிலோனிய எல்லைக்குள் இருக்கிற எல்லா மந்திரவாதிகளையும் அழைத்து கனவையும் கனவின் பொருளையும் நீங்கள் சொல்லுங்கள் என சொல்லுகின்ற பொழுது அனைவரும் வெள்ளி பிதுங்கி போகிறார்கள். ஒருவேளை கனவை சொன்னாலாவது கனவிற்கான விளக்கத்தை நாம் அரசனிடம் சொல்லலாம். ஆனால் அரசன் கனவையும் வெளிப்படுத்தவில்லை, மாறாக கனவையும் சொல்ல வேண்டும், கனவிற்கான விளக்கத்தையும் சொல்ல வேண்டும், இல்லை என சொன்னால் உங்களை நான் கொலை செய்வேன் என சொல்லி எச்சரிக்கிறான். அந்த நாட்டிலிருந்த மிகச்சிறந்த மந்திரவாதிகளால் கனவை கண்டுபிடிக்க முடியவில்லை, கனவையே கண்டுபிடிக்க முடியவில்லை என சொன்னால் அதன் அர்த்தத்தை எப்படி கண்டுபிடிப்பது? ஆனால் தானியேல் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறான். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் தானியேலுக்கு ஒரு செய்தியை, வெறும் கனவை அல்ல, ஒரு வாக்குறுதியை வெளிப்படுத்துகிறார். என்ன வாக்குறுதி? நீ மன்னனிடம் செல் என சொல்லி மன்னனிடத்தில் மிக அழகாக அந்த கனவை முதலில் தானியேல் எடுத்துச் சொல்லுவார். அந்த கனவை சொல்லிய பிறகு அந்த கனவினுடைய விளக்கத்தையும் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லுவார். நீர்தான் அந்த தலை, பொன் வெள்ளி வெண்கலம் விரும்பி என சொல்லி பார்க்கின்ற ஒவ்வொரையும் படிப்படியாக உம்மை தொடர்ந்து வரப்போகின்ற அரசுகளுடைய தரம் இருக்கும், அரசினுடைய திறன் இருக்கும் என எடுத்துச் சொல்லுகிறார். இறுதியில் நீர் பார்க்கிறீரே ஒரு கல், அந்த கல் அந்த தலையை காலி செய்துவிட்டு அது மலையாக உருவெடுக்கும், அதுதான் ஆண்டவருடைய அரசு, அந்த அரசு என்றென்றும் நீடித்திருக்கும், அதற்கு முடிவே இராது என சொல்லுகிறார். நாம் மீண்டுமாக தொடக்க நூலுக்கு பயணப்பட வேண்டும். தன் மரணப்படுக்கையில் இருக்கின்ற பொழுது யாக்கோபு என்ன சொல்லுவார்? தன் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அது இஸ்ரேல் சமூகத்தில் இருந்த ஒரு வழக்கம். மன்னக வாழ்க்கையை நிறைவு செய்துவிட்டு தந்தையர்கள் மேல் நோக்கி பயணிக்கின்ற பொழுது, இறக்கின்ற பொழுது தன் பிள்ளைகளுக்கு அவர்கள் ஆசி வழங்குவார்கள். அப்படி ஆசி வழங்குகின்ற பொழுது தன் மகன் யூதாவை நோக்கி இப்படியாக யாக்கோபு சொல்லுவார், செங்கோல் உன்னை விட்டு நீங்காது என சொல்லி. அந்த யூதாவின் வழிமரபில் வந்தவர் தான் தாவீது. அந்த தாவீதின் வழிபரப்பில் வந்தவர் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தானியேல் சொல்கிறாரே, இதோ ஒரு அரசு அமைய இருக்கிறது, விண்ணக கடவுள் அந்த அரசை அமைக்க இருக்கிறார், அது நிலையானது, என்றுமே அந்த அரசு அழிந்து போகாத சொல்கிறாரே, அந்த அரசு பின்னாளிலே கட்டி எழுப்பப்பட இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அரசாக இருக்கிறது. எப்படி நபுகத்நேசருடைய வாழ்வு முடியும் என தானியேல் எடுத்துரைத்தாரோ அந்த வாக்கு நிறைவேறுகிறது. நபுகத்நேசருடைய அரசு உடைபடுகிறது, அழிந்து போகிறது. அந்த வாக்குறுதி நிறைவேறியது போல கடவுள் அமைக்கின்ற அரசு அமையும் ஒரு நாள் என்பது திண்ணமாயிருக்கிறது. நற்செய்தியில் பார்க்கிறோம், எருசலேம் ஆலயத்தினுடைய அழிவை குறித்து இயேசு கிறிஸ்து முன்னுரைக்கிறார். அங்கு அழிவு என்பது அல்ல இயேசு கிறிஸ்து மையப்படுத்துகின்ற செய்தி. ஆனால் எதை இயேசு முன்குறித்து வைத்தாரோ, நீங்கள் பார்க்கின்ற இந்த கவின்மிகு கற்கள் எல்லாம் ஒன்றின் மேல் ஒன்று இல்லாதபடிக்கு தகர்த்தறியப்படும் என சொன்னாரே. இயேசு கிறிஸ்து கிபி 33 இறந்து போகிறார். கிபி 70 ஆண்டளவிலே எதை இயேசு முன்னறிவித்தாரோ, ரோமையர்களால் எருசலேம் நகரம் முழுமையாக அழிக்கப்படுகிறது. இயேசு சொன்னது போல் ஒரு கல்லின் மேல் மற்றொரு கல் இல்லாதபடி அந்த ஆலயம் அழிந்து போகிறது. இயேசுவினுடைய அடிக்கோடிட வேண்டிய செய்தி என்ன? ஆலயத்தின் அழிவு மட்டுமல்ல, நீங்கள் பார்க்கின்ற இந்த மன்னக அரசு அரசாட்சி எல்லாம் ஒரு நாள் தகர்ந்து போகும். ஆனால் அவர் அரசராய் மீண்டுமாய் திரும்பி வர இருக்கிறார். அவர் கட்டி எழுப்ப இருக்கின்ற அரசானதே அந்த அரசு தான் முன்னொரு நாளில் தாவீது முன்குறித்த விண்ணக கடவுளால் கட்டி எழுப்பப்பட இருக்கின்ற அந்த அரசு. அதைத்தான் நாம் 2 முன்பாக கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவில் நாம் சிறப்பித்தோம். கிறிஸ்து அரசர் பெருவிழாவோட மைய செய்தி என்ன? முதல் முறை மனிதனாய் கிறிஸ்து பிறந்து வந்தார், அதனுடைய செய்தி மீட்பு. 2 இயேசு கிறிஸ்து அரசராக இறங்கி வர இருக்கிறார், அதனுடைய மைய செய்தி என்ன? மீட்பு அல்ல, தீர்ப்பு. அவர் தீர்ப்பை எப்படி கொடுக்க போக இருக்கிறார்? தனக்கான ஒரு அரசை, ஒரு அரசாட்சியை அவர் இந்த மன்னகத்திலே கட்டி எழுப்ப இருக்கிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து காட்டிய வழிகளிலே நடக்கிறார்களும், இயேசு போதித்த அன்பை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களும், தன்னுடைய 3 பணிக்கால வாழ்விலே இவையெல்லாம் இயேசு கற்றுக் கொடுத்தாரோ அவற்றை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களெல்லாம் கடவுளுடைய சார்பாக தீர்ப்புக்கு உள்ளாகி கடவுளுடைய ஆட்சியிலே உரிமை மக்களாய் அவர்கள் நீடித்து வாழ்வார்கள். அதுதான் நற்செய்தியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி. அழிவை கொடுப்பதல்ல கடவுளுடைய செய்தி. அழிவை கொடுப்பவரும் அல்ல நம்முடைய கடவுள். மாறாக அந்த அழிவை கடந்து அதற்கு பின்னால் வருகின்ற வாழ்வு இருக்கிறதே, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக யூதர்களுடைய பார்வையில் 2 காலங்கள் இருக்கும். முதல் காலம் என்பது நிகழ்கின்ற காலம், 2 காலம் என்பது நிகழ இருக்கின்ற காலம். நிகழ்காலம் எப்படிப்பட்டதாம்? அது துன்பம், கண்ணீர், சோதனை, போர் இவற்றிற்கெல்லாம் உட்பட்டதாம். நற்செய்தியில் இயேசு குறிப்பிடுகின்றாரே, ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு எதிராக, ஒரு அரசு இன்னொரு அரசுக்கு எதிராக, அது இப்படிப்பட்டது, அது நிகழ்கின்ற காலம். நிகழ இருக்கின்ற காலம் எப்படி இருக்குமாம்? அது முழுமையாய் ஒரு பொற்கான ஆட்சி போன்றதும். அங்கே சண்டை சச்சரவு அழிவு கண்ணீருக்கு இடமில்லை. எப்பொழுதும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியான வாழ்வுக்கு மட்டுமே சொந்தம். இந்த இரண்டு காலங்களுக்கும் இடையில் ஒன்று நிகழ இருக்குமாம். அதுதான் டே ஆஃப் த லார்ட், அதாவது ஆண்டவரின் நாள். நிகழ்கின்ற காலத்திற்கும் நிகழ இருக்கின்ற காலத்திற்கும் இடையில் நடக்க இருப்பதுதான் ஆண்டவருடைய நாள். அதைத்தான் நாம் ஆண்டவரின் நாள் எப்படி கொண்டாடுகிறோம்? இந்த வழக்கம் எங்கிருந்து வருகிறது? இஸ்ரேல் மக்களுடைய புரிதலுக்கு நாம் பயணப்பட வேண்டும். போருக்கு செல்கின்ற மன்னன் வெற்றியடைந்த பிறகு அவன் மீண்டுமாக தன் தேசத்திற்கு திரும்பி வருகிறான். திரும்பி வருகின்ற பொழுது மக்கள் எல்லாம் ஆரவாரத்தோடு மகிழ்ச்சி பெருக்கோடு ஆடி பாடி தன் அரசனை சொந்த நிலத்திற்குள்ளே வரவேற்கிறார். ஏனென்று சொன்னால் அரசன் வெற்றியோடு திரும்பி வருகிறான். இதை அவர்கள் அன்று அரசரின் நாளாக கொண்டாடினார்கள். நாம் நம்முடைய புரிதலில் ஆண்டவரின் நாளாக பார்க்கிறோம். இங்கு அரசனாய் இயேசு வர இருக்கிறார். நிகழ்கின்ற காலத்திற்கும் நிகழ இருக்கின்ற காலத்திற்கும் இடையில் அவர் அரசராய் வந்து தீர்ப்பை கொடுத்து அவருக்கு உகந்தவராய் வாழ்கின்ற எல்லோரையுமே அவருடைய ஆட்சியின் மக்களாய் எடுத்துக்கொள்ள இருக்கிறார். நாமும் அந்த ஆட்சியிலே, அந்த பொற்கால ஆட்சியிலே என்னாலும் உரிமை மக்களாக வாழ காத்திருக்கிறோம். ஆகவே கிறிஸ்து அரசருடைய வருகையும் அதனை தொடர்ந்து வருகின்ற இந்த நாட்களிலுடைய நற்செய்தியும் நமக்கு சொல்லுகின்ற மையச்செய்தி அழிவு அல்ல, அழிவை கடந்து வருகின்ற ஒரு நிலையான வாழ்வும். ஆகவே ஆண்டவரிடத்தில் வேண்டுவோம், இறைவன் தாமே அவருடைய ஆட்சிக்குட்பட்ட பிள்ளைகளாக நாம் வாழ்ந்த தேவையானவற்றை நமக்கு அவர் வெளிப்படுத்தட்டும். வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளை ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு நாள் நினைவேற்றுவார். எப்படி தானியேல் மன்னனை பார்த்து நீங்கள் கண்ட கனவு உண்மை, அந்த கனவின் உட்பொருள் நிறைவேறுவதும் உறுதி என சொன்னாரோ, அப்படியாக கடவுளுடைய அரசு அமைய இருப்பது உண்மை. அந்த அரசில் நாம் எல்லாம் நிலை வாழ்வை பெற்றுக்கொண்ட மக்களாக வாழ்ந்திட இப்பள்ளி நமக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கட்டும். ஆமீன்.